إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பின் தலைப்பாக கால மாற்றங்களினூடாக ஒருவன் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு விளக்கலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்நாள் என்பது காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கால மாற்றம் என்பது இதை ஏற்படுத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். இதனூடாக நாம் பெற வேண்டிய பல படிப்பினைகள் உள்ளன. அந்த படிப்பினைகளை விளக்குவதுதான் இன்றைய இந்த உரையின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. وَجَعَلْنَا اللَّيْلَ وَالنَّهَارَ آيَتَيْنِ فَمَحَوْنَا آيَةَ اللَّيْلِ وَجَعَلْنَا آيَةَ النَّهَارِ مُبْصِرَةً لِتَبْتَغُوا فَضْلًا مِنْ رَبِّكُمْ وَلِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ وَكُلَّ شَيْءٍ فَصَّلْنَاهُ تَفْصِيلًا. இரவையும் பகலையும் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கியதாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி அதை இருளாக அவன் ஆக்குகிறான். உங்களுடைய இறைவனின் அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக ஆண்டுகளுடைய எண்ணிக்கைகளையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக பகலின் அத்தாட்சியை நாம் பிரகாசமாக ஆக்கினோம் என்று குறிப்பிடுகிறான். நாம் மேலும் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கிறோம். இந்த இரவு பகலுடைய மாற்றம் என்பது ரப்புடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது என்று அவன் குறிப்பிடுகிறான். இரவு என்பது பல தனித்தன்மைகளை கொண்டிருக்கின்றன, பகல் என்பதும் பல தனித்தன்மைகளை உள்ளடக்கியிருக்கின்றன. அந்த இறைவனுடைய சிறப்பு தன்மைகளும் மனிதனுக்கு அருளாகவே நியமத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தினுடைய 61-62 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடும் போது, தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வஜஅல ஃபீஹா ஸிராஜன் வகமரம் முனீரா, வான மண்டலத்தில் கோளங்கள் சுழன்று வரும் பாதைகளை உண்டாக்கி அவற்றிடையே ஒரு விளக்கை, சூரியனையும் ஒளிவான சந்திரனையும் உண்டாக்கி அந்த ரப்புல் ஆலமீன் அவன் பாக்கியமிக்கும் என்று குறிப்பிடுகிறான். அவன் செய்த எண்ணற்ற அருள்களில் இந்த அருள்களை நினைவுபடுத்தி அவன் பாக்கியத்துக்குரியவன் என்பதை மனித சமுதாயத்துக்கு உணர்த்துகின்றான். தொடர்ந்து சொல்கிறான், லிமன் அராத அன் யத்ஸக்கர அவ் அராத ஷுகூரா, இன்னும் சிந்திக்க விரும்பக்கூடியவர்களுக்கு, அந்த ரப்புக்கு நன்றி செலுத்த விரும்புபவர்களுக்கு, அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான் என்று குறிப்பிடுகிறான். இந்த இரவு பகலுடைய மாற்றம் என்பது ஒருவன் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்குத்தான் இந்த இரவு பகலுடைய மாற்றம் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதனூடாக பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹு தஆலா இந்த இரவையும் பகலையும் படைத்து அதை மாறி மாறி வரச் செய்கிறான் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் மனிதன் தனது ரப்பை உரிய முறையிலே உணர்ந்து அவனுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்குத்தான். இந்த செய்தியை பாருங்கள், இது இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அதா, அதேபோன்று உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் இருவரும் அவர்களிடம் செல்கிறார்கள். அவர்களிடம் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வை நமக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சற்று அமைதியாக இருந்துவிட்டு சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் எனது ரப்பை வணங்க வேண்டும், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லியவர்களாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹுடைய ரசூலே, நீங்கள் எனக்கு பக்கமாக என்னோடு இருப்பது என்பது மிகவும் விருப்பத்துக்குரியது, அதைவிட விருப்பத்துக்குரியது உங்களுக்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வுது செய்துவிட்டு தொழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அந்த தொழுகையிலே அழுகின்றார்கள், அவர்களுடைய தாடிகள் நனைந்து விடுகின்றன, அதேபோன்று அந்த கண்ணீர் துளிகள் பூமியிலே விழுகின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் தொடர்ந்து அழுத வண்ணமே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத வண்ணம் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, ஏன் நீங்கள் அழ வேண்டும்? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் அல்லாஹுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொன்னவர்களாக, எனக்கு சில வசனங்கள் அருளப்பெற்றன, இன்றைய இந்த இரவில் அவைகளை ஒருவன் ஓதி
அந்த வசனங்களை அவன் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த வசனங்கள் தான் சூரத்து ஆல் இம்ரானுடைய இறுதி வசனங்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃஇத்திலாஃபி லைலி வன்னஹாரி லாயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. நிச்சயமாக இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் அதேபோன்று இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதேபோன்று அவர்கள் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான வானங்கள் பூமியை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ இவற்றை வீணுக்காக படைக்கவில்லை, நீ பரிசுத்தமானவன், எம்மை நரக நெருப்பின் வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. எனவே இந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க கண்ணீர் வடிக்கிறார்கள், வடித்துவிட்டு சொல்கிறார்கள், எனக்கு அருளப்பெற்ற வசனங்கள், இதை எவர்கள் ஓதி இதை உரிய முறையிலே சிந்திக்கவில்லையோ, இந்த வசனங்கள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய செய்திகளை விளங்கவில்லையோ, அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனங்கள் எதை சொல்கின்றன என்று சொன்னால், இந்த பிரமாண்டமான வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பது, இரவு பகல் மாறி மாறி வருவது, இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினங்கள் எதையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை, இவற்றினூடாக அல்லாஹனுடைய பேராற்றலை ஒருவன் உணர்ந்து விளங்கி அவனை நினைவு கூறக்கூடியவனாக மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இரவு பகலாக இருக்கலாம், அவனுடைய பிரமாண்டமான படைப்புகளாக இருக்கலாம், இந்த காலமாற்றங்களாக இருக்கலாம், இந்த அனைத்தும் அவனுடைய வல்லமையை நமக்கு உணர்த்த வேண்டும். அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் அவைகள் நமக்கு வழி அமைத்து தர வேண்டும். நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த பிரமாண்டமான இந்த படைப்புகள் இவைகளை எப்படியெல்லாம் அந்த மறுமை சிந்தனைகளை உருவாக்குவதற்காக மறுமையோடு இதை எப்படி தொடர்படுத்தி பேசியிருக்கிறார்கள் அப்படி என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய மற்றொரு செய்தியை பாருங்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, ஒரு நாள் நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறோம். அந்த இரவு நேரம் அது முழு பௌர்ணமியுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை பார்த்து கேட்டார்கள், இன்னக்கும் சத்ரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துவாமூன ஃபீ ருயதிஹி. அதாவது, இந்த முழு நிலவை, இந்த முழு சந்திரனை நீங்கள் எப்படி, இந்த முழு பௌர்ணமியை நீங்கள் எப்படி எந்த சிரமம் இல்லாமல் நீங்கள் அனைவரும் இதை பார்க்கின்றீர்களோ, அதுபோன்று நீங்கள் மறுமையில் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான படைப்பு, அதை சொல்லி மறுமையில் நீங்கள் இதை எப்படி எந்த சிரமமின்றி இந்த முழு பௌர்ணமியை பார்க்கின்றீர்களோ அதுபோன்று உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது ஃபைனிஸ்தாத்து, உங்களுக்கு முடிந்தால் இரண்டு தொழுகைகள், அந்த இரண்டு தொழுகைகளை உங்களுடைய உலக காரியங்களில் எதுவும் மிகைத்து விடக்கூடாது. அந்த இரண்டு தொழுகைகளும், அதாவது அசருடைய அதேபோன்று ஃபஜ்ருடைய தொழுகைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த இரு தொழுகைகளையும் உங்களுடைய உலக காரியங்கள் எதுவும் மிகைத்து விடக்கூடாது. ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னால் தூக்கத்தின் மூலமாக தூக்கம் மிகைத்து ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. அதேபோன்று அசருடைய தொழுகையா, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உலக காரியங்கள் மிகைத்து அசருடைய தொழுகையை நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. இந்த இரண்டு தொழுகைகளை நீங்கள் தொடர்ச்சியாக நிறைவாக உரிய முறையில் நிறைவேற்றுவது என்பது மறுமையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு, அதாவது வழிகோலும், இந்த இரு தொழுகைகளும் அதற்கு பாக்கியமாக அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினங்கள், இந்த படைப்பினங்கள் இவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இவற்றை எல்லாம் சொல்லி மக்களை தீனோடு தொடர்படுத்தினார்கள், மறுமையோடு தொடர்படுத்தினார்கள், நல்லமல்களோடு தொடர்படுத்தினார்கள் என்பதை இந்த செய்திகளூடாக நாம் விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப முதலாவது இன்றைய இந்த வகுப்பினுடைய முதல் செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இரவு பகலுடைய மாற்றங்கள், அதேபோன்று குளிரான காலங்கள், சூடான காலங்கள், மாரி காலம், கோடை காலம், அதேபோன்று இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு ரப்பை நினைவு கூறுவதற்கும் ரப்பின் பால் நம்மை நெருக்கி வைப்பதற்குரியவைகளாக இவைகள் மாற வேண்டும் என்பது இந்த வகுப்பினுடைய முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக, அருமையான சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹனுடைய பெரும் அத்தாட்சிகளாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது சொல்கிறான், ஹுவல்லதி யுரீகுமுல் பர்க கௌஃபன் வ தமஅன் வ யுன்ஷிஉ ஸஹாப ஸிகால். அவன் எத்தகையவன் என்று சொன்னால், அச்சத்தையும் அதே நேரத்தில் மலைக்குரிய ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகின்றான், கனத்த மேகத்தையும் அவன்தான் உண்டாக்குகிறான் என்று குறிப்பிடுகிறான். அதேபோன்று வைசப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிக்கத்து மின் கீஃபத்திஹி வயுர்சிலு ஸவாயிக ஃபயுஸீபு பிஹா மன் யஷா வஹும் யுஜாதிலூன ஃபில்லாஹி வஹுவ ஷதீதுல் மிஹால். மேலும் இடி அவன் புகழை கொண்டும், மலக்குகள் அவனை அஞ்சியும் அவனை தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றனர். இன்னும் அவனை இடிகளை விளச் செய்து அவற்றை கொண்டு தான் நாடியதை அவன் தாக்குகிறான். இவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹுவை பற்றி தர்க்கிக்கின்றனர், அவனோ மிக்க வல்லமையுடையவனாக அவன் இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அதாவது இந்த இடி மின்னல்கள் இவைகள் ஊடாக கூட ஒருவன் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், இவைகளை நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ், அவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான், அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். எனவே இவைகளை, இந்த மின்னல் இடி இந்த சந்தர்ப்பங்களில் மலக்குகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றனர், அதேபோன்று அந்த இடி கூட அவன் புகழை கொண்டு என்ன செய்கிறது, அவனை அஞ்சி துதி செய்கின்றது, அதே போன்று மலக்குகளும் துதி செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் நமக்கு அல்லாஹுடைய அச்சத்தையும் பயத்தையும் நமக்குள் உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இந்த சூரிய கிரகணத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், தனது அடியார்களை அவன் பீதிக்குள் ஆழ்த்துவதற்காக, அடியார்கள் அல்லாஹுவை உரிய முறையில் அஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான மாற்றங்களை உருவாக்குகிறான். சூரிய கிரகணத்தை கண்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தொழுகையின் பக்கம் விரைந்தார்கள். மக்களை பார்த்து சொன்னார்கள், இது முழுமையாக விலகும் வரை நீங்கள் தொழுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், இது முழுமையாக விலகும் வரை நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இவைகள் மூலம் உண்மையில் ஒரு மூமின் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் இதன் ஊடாக விளங்குகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், அதேபோன்று இருக்கலாம், சூடாக இருக்கலாம், இந்த ஒவ்வொன்றும் நமக்கு ரப்புடைய வல்லமைகளைத்தான் உணர்த்த வேண்டும். ரப்பின் பால் எம்மை நெருக்கி வைக்கக்கூடியவைகளாகத்தான் இவைகள் மாற வேண்டும். அதேபோன்று மூன்றாவதாக நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினைக்குரிய அம்சம் என்னவென்று சொன்னால், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள், இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, எப்படி முறையிடுகிறது என்று பாருங்கள். ஃபகாலத் ரப்பி அகல பஅதி பஅதா, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது, நரகத்தினுடைய ஒரு பகுதியை மற்ற பகுதி சாப்பிட்டு விடுகின்ற அளவுக்கு நரகம் பயங்கரமானது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அதற்கு தீர்வாக எதை வழங்குகிறார் என்று சொன்னால், நரகத்துக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுடைய அனுமதியோடுதான் நிகழ்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஅதின லஹா, அவன் ஒரு அனுமதியை வழங்கினான். பினஃபஸைன், இரண்டு மூச்சுகளை விடுவதற்கு அவன் நரகத்துக்கு அனுமதி வழங்கினான். நஃபஸின் ஃபிஷிதா, ஒன்று குளிர்காலத்தினுடைய, நாம் உணர்கின்ற கடும் குளிர் இருக்கிறதே அது நரகம் விட்ட மூச்சாகும். அதே போன்று வனஃபஸின் ஃபிஸ்ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு மூச்சை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஅஷத்து மா தஜிதூன ஃபில் ஹர், நீங்கள் உணர்கின்ற கடும் சூடு இருக்கிறதே அது நரகம் விட்ட மூச்சு என்று சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் உணர்கின்ற கடும் குளிர் இருக்கிறதே அதுவும் நரகம் விட்ட மூச்சு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கருமை சகோதரர்களே, அப்ப இதே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னால், கடும் சூட்டையும் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, கடும் குளிரையும் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றால், நாம் அந்த பயங்கரமான நரகத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நாம் எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப குளிராக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் நமக்கு இந்த படிப்பினை தர வேண்டும். இது அதாவது இந்த கடும் சூடும் கடும் குளிரும் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதே, இப்ப நரகத்துடைய மூச்சையே எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னால், நரகம் விட்ட மூச்சையே எம்மால் தாங்குவதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால், அப்ப அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக கொடுமையானதாக இருக்கும். எனவே நாம் எவ்வளவு அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார், ஈருலக வாழ்வினுடைய நன்மையை எமக்கு தா என்று பிரார்த்திக்கிறார்கள். எமது ரப்பே, எமக்கு வழங்குவாயாக, நரக நெருப்பினுடைய வேதனை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. இது குர்ஆனும் கற்றுத் தருகின்ற துஆ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கேட்ட துஆ. பாருங்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் அந்த இரவு தொழுகையில் எதை பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால், ரப்ப நஸ்ரிஃப் அன்ன அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா, அந்த நரகத்தினுடைய தண்டனையை விட்டு எம்மை திருப்பி விடுவாயாக, அது மிகவும் பயங்கரமானதாக நிலையான தண்டனையாக தண்டனை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பாதுகாப்பு தேடுவார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் நான்கு விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத் தருவது போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த துஆவை எமக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த நான்கு விடயங்கள் என்ன? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதல், அல்லாஹு மின்னி ஆவுது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், அதே போன்று மின் அதாபில் கபர், அதே போன்று மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், அதாவது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும், நாம் வாழும் போதும் மரணிக்கும் போதும் உள்ள குழப்பங்களை விட்டும், அதே போன்று அதாவது கபருடைய வேதனையை விட்டும் நரகத்துடைய தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய துவா. நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இதை நாம் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கடுமையான வெப்பமும் கடுமையான குளிரும் நரகம் விட்ட இரு மூச்சுக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 3259வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அப்ரிது பிஸ்ஸலா ஃபஇன் ஷிட்டதல் ஹர் மின் ஃபைஹி ஜஹன்னம், அதாவது தொழுகையை நீங்கள் வெப்பம் தணிந்த பின் தொழுங்கள். பொதுவருடைய தொழுகை அந்த நேரத்தில் கடுமையான சூடாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வெப்பம் தணிந்த பிறகு நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது இந்த கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய பெருமூச்சின் காரணமாகத்தான் இது உண்டாகிறது, நரகம் விட்ட மூச்சின் காரணத்தால் தான் இது உண்டாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் முஸ்லீமிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹும்மா, அதாவது காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய கடுமையான வெப்பத்தால் உண்டாகிறது என்று சொல்கிறார்கள். அப்ரிதுஹா அன்கும் பில்மா, அதை நீங்கள் தண்ணீரால் தணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த காய்ச்சல் என்பது, காய்ச்சலுடைய வெப்பம் என்பது நரகத்தினுடைய அந்த கடுமையான வெப்பத்தால் உண்டாகிறது. எனவே அதை தண்ணீரை கொண்டு நீங்கள் தணித்துக் கொள்ளுங்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் அல்லாஹுவை பயந்து, நரகத்தை பயந்து, நாம் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக, பாவங்களை விட்டு முழுமையாக விலகியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படியான செய்திகளைத்தான் இது தாங்கி நிற்கிறது. அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, மழை என்பது அல்லாஹுடைய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. மழை பொழிகிறதா, அதை நாம் அல்லாஹுடைய மிகப்பெரும் ஒரு அருளாக நாம் அதை எண்ண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டும் அருளை கொண்டும் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். எவர்கள் முத்திர்னா பினவி கதா வகதா, இன்ன இந்த நட்சத்திரங்களின் மூலம் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று இவர்கள் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாம் மழை பொழிகின்ற போது நம்மிலே பலர் சர்வசாதாரணமாக ஏதாவது அது கொண்டாட்டங்களோடு அதை தொடரப்படுத்துவதை பார்க்கிறோம். பொங்கல் அல்லது தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ், இதுக்காகத்தான் மழை பொழிவிக்கப்படுகிறது போன்ற வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடாது. மாற்றமாக மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ், அவன் தான் மழையை பொழிவிக்க செய்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, மழை பொழிகிறதா, நாம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன, முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிவதை பார்த்தால் சொல்வார்கள், அல்லாஹும்மா ஸைபன் நாஃபியா, யா அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கு என்று சொல்வார்கள், இதை பயனுள்ளதாக ஆக்கிவிடு என்று சொல்வார்கள். எனவே மழை என்பது அல்லாஹனுடைய அருளாக இருக்கிறது. மழை என்பது ஒரு சமுதாயத்துக்கு பொழிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கு பாவங்கள் அதிகரித்து விட்டன என்பதுதான் பொருள். ஏன், குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் மழையை பொழிவிக்க செய்வான். உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் அவன் என்ன செய்வான், அருள் வளத்தை உருவாக்குவான், அதில் செழிப்பாக்குவான். எனவே இஸ்திகார், பாவ மன்னிப்பு இல்லாமல் பாவங்கள் எந்த சமுதாயத்தில் அதிகரிக்கிறதோ அங்கு என்ன செய்யும், பஞ்சமும் வறட்சியும் உண்டாகும் என்பதை நாம் இதனூடாக விளங்குகிறோம். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய அடுத்து மற்றும் ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் இப்போது கடும் குளிரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க வாழுகின்ற பகுதி, நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை விட கடும் குளிராக இருக்கிறது, மைனஸிலே இருக்கலாம். இப்படியான ஒரு கடும் குளிரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது நமக்கு புகட்ட வேண்டிய படிப்பினைகள் பாடங்களில், அதாவது ஒரு வருடம் நமது வாழ்வில் கழிந்திருக்கிறது. சென்ற வருடம் நாம் குளிரை அனுபவித்தோம், அந்த கடும் குளிர் இப்போது வந்திருக்கிறது என்று சொன்னால், நம்மை விட்டு நமது வாழ்நாளில் ஒரு வருடம் கடந்து சென்றிருக்கிறது, நம்மை விட்டு ஒரு வருடம் கழிந்து விட்டது. எனவே இது நமக்கு புகட்ட வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னால், அதாவது நமது வாழ்வில் மூன்றே மூன்று நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்ற அந்த நேற்றைய நாள், அதேபோன்று நம்மை நோக்கி வரவிருக்கின்ற நாளை அது எந்த அளவு உறுதியானது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. இப்போது நாம் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள், இதில் கூட நமக்கு உத்தரவாதம் இருப்பது நாம் இப்போது விடக்கூடிய இந்த மூச்சு மாத்திரம்தான். நாம் ஒரு மூச்சை என்ன செய்கிறோம், ஒரு மூச்சை வெளியே விட்டு உள்ளே வாங்குகிறோம். இந்த நொடிக்கு மாத்திரம்தான் உத்தரவாதம் இருக்கு நமது வாழ்க்கையில். எனவே இவ்வளவு வேகமாக நாட்கள், மாதங்கள், வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அப்ப இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, நாம் மிக வேகமாக கபரை நோக்கி, மன்னரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு வருடம் எனது வாழ்விலே கழிந்து விட்டது என்று சொன்னால், இந்த பெருமதி மிக்க இந்த நிமிடங்களை, மணி நேரங்களை எனக்கு மறுபடியும் மீள பெற முடியாது. நாம் நம்மிடம் உள்ள பொருளாதாரத்தை விட இந்த கால நேரம் என்பது மிகவும் பெருமதிக்குரியதாக இருக்கிறது, பெருமதி நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பணம், பொருளாதாரம் கூட அதை நமக்கு சேமித்து வைக்கலாம், ஆனால் நேரத்தை சேமித்து வைக்க முடியாது. நேரம் மிக வேகமாக எம்மை விட்டு கழிந்து சென்று கொண்டிருக்கிறது. நமது பொருளாதாரத்தை கூட நமக்கு பத்திரப்படுத்தி செலவு செய்யலாம், நமக்கு என்ன செய்ய முடியாது, நமது ஓய்வு நேரங்களை பத்திரப்படுத்தி வைத்து நாளைக்கு செலவழித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்ய முடியாது. அந்த நேரத்தை யாரால் நிறுத்த முடியாது. அந்த நேரம் என்பது ஓடிக்கொண்டேதான் இருக்கும், அது கழிந்து கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது உங்களிடத்தில் பொருளாதாரம், இந்த பணம் எவ்வளவு பெருமதி மிக்கதாக இருக்கிறதோ அதை விட முன் சென்ற அறிஞர்கள் சொன்ன விஷயம், அவங்க சொன்ன செய்தி, அதாவது நம்மிடத்தில் நேரம் மிகவும் பெருமதி மிக்கது. அதற்கு ஈக்குவலாக நாம் எதை வைக்க முடியாது, அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்துக்கு அதே போன்று இதற்கெல்லாம் இதை ஒப்பிட்டு பேசினாலும் நிச்சயமாக அந்த உதாரணங்கள் என்பது பொருத்தமற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு அரபு கவிதையில் கூட நீங்கள் பார்க்கலாம், அதாவது வருடங்களும் நாட்களும் கழிந்து கொண்டிருக்கின்றன, அவனோ பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு அதாவது மௌத்துடைய செய்திகள் மெசேஜ்கள் அவனுக்கு வந்து கொண்டிருக்கின்றன, இந்த காலங்கள் கழிவதனூடாக அவனுக்கு மௌத்து பற்றிய மெசேஜ் அவனுக்கு வருகிறது, ஆனால் அவனுடைய உள்ளம் வேற எதிலோ மூழ்கி கிடக்கிறது, வேடிக்கைகளிலும் கேலி கூத்துக்களிலும் மூழ்கி கிடக்கின்றன, அவன் இந்த உலகத்தினுடைய அற்ப இன்பங்களில் மூழ்கி கிடக்கிறான், ஆனால் அவனுடைய உண்மையான வாழ்வை அவன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பாடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த நாம் இப்போது கடும் குளிரான காலத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வருடம் எம்மை விட்டு கழிந்து சென்று விட்டது. நாம் பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்தோம், நாம் செய்த நன்மைகள் என்ன, நாம் உண்மையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற செயல்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, ஓய்வு நேரங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அருள் என்று சொன்னார்களே, நியமத்தான் இரண்டு அருள்கள் என்று சொல்லி அதில் ஒன்றாக ஓய்வு நேரத்தை சொன்னார்கள். எனவே இந்த இன்று நாம் ஓய்வாக இருக்கிறோம், நாளை நாம் பிஸியாகி விடுவோம், இந்த ஓய்வை நமக்கு நாளை பயன்படுத்த முடியாது, அது முடிந்துவிடும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதுவும் நாம் பெற வேண்டிய படிப்பினையாக இந்த கால மாற்றங்களோடு இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு படிப்பினையை நாம் இதிலே பார்ப்போம், அது என்னவென்று சொன்னால், அதாவது இந்த முஸ்லீம் உம்மத், இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய உம்மத்தில் நாம் எப்படி அந்த காபாவை கிப்லாவாக நோக்கி தொழுகின்றோமோ, அதே போன்று இந்த காபாவை கிப்லாவாக நோக்கி தொழக்கூடிய நமது முஸ்லீம் சகோதரர்கள், எம்மை போன்று தொழக்கூடிய சகோதரர்கள், எம்மை போன்று நோம்பு வைக்கக்கூடிய சகோதரர்கள், எம்மை போன்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சகோதரர்கள் இப்படி உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடும் குளிரை தாங்குவதற்கு அவர்களிடம் போதிய வசதிகள் கிடையாது. அவர்கள் அகதிகளாக பல முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடும் குளிரை தாங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகள் அவர்களிடம் இல்லை. அந்த டென்ட்டுகள்ல கூடாரங்களில் வாழ்கிறார்கள். அதற்குரிய போதிய ஆடைகள் அவர்களிடம் இல்லை, போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை. இந்த கடும் குளிரில் எவ்வளவு முஸ்லீம் பிள்ளைகள், அதாவது அகதிகளாக தஞ்சம் புகுந்து வாழக்கூடிய எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள் என்ற செய்திகளை நாம் படித்தோம். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், நம்மிடம் எத்தனை எத்தனை ஆடைகள் இருக்கின்றன, நமக்கு அதற்குரிய பாதுகாப்புக்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். எம்மை போன்று தொழக்கூடிய, எம்மை போன்று நோம்பு வைக்கக்கூடிய, எம்மை போன்று அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய மூமின்கள் கஷ்டப்படுகிறார்களா, நமக்கு அல்லாத அந்த இந்த அருள்களிலிருந்து நாம் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், முபர் கோத்திரத்தினர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தார்கள், அவர்களுடைய மேனியை மறைப்பதற்கு போதிய ஆடைகள் அவர்களிடம் இருக்கவில்லை, பாதணிகள் அற்றவர்களாக வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்திற்கு வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரின் முகம் அப்படியே மாறுகிறது, கவலை கொள்கிறது. இந்த ஏழ்மை வறுமை என்பது அவர்களுடைய தோற்றத்திலே வெளிப்படுகிறது, அவருடைய தோற்றமே அதை சொல்கிறது, படம் பிடித்து காட்டுகிறது. ஏழ்மையிலும் வறுமையிலும் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகைக்குரிய அழைப்பை விடுக்குமாறு சொல்கிறார்கள், அழைப்பு விடுக்கப்படுகிறது, முகருடைய தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த உரையிலே எந்த குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நப்சும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடியவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் ஓதி சதக்காவை தர்மத்தை தான் அந்த மக்களுக்கு ஆர்வப்படுத்தினார்கள். சஹாபாக்களும் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்ததை அவர்கள் கொண்டு வந்து குவித்தார்கள். அவர்களிடம் இருந்ததை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் வைத்தார்கள். அங்கு பொருட்கள் குவிய ஆரம்பிக்கின்றன. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தில் மகிழ்ச்சி. ஏன்? அந்த வறுமையிலே ஏழ்மையிலே வந்த மக்களுக்கு உதவி செய்வதற்குரிய பொருட்கள் அங்கு குவிந்து விட்டன. எந்த முகம் கவலை கொண்டதோ அந்த முகம் இப்போது மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை இவ்வளவு நேசித்தார்கள், அவருடைய ஏழ்மையை வறுமையை போக்குவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக கருதினார்கள். அவங்க ஏழ்மையில வாழ்ந்தாலும் வறுமையில வாழ்ந்தாலும் தனது உம்மத் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் நமக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஏழைகள், இந்த கடும் குளிரை தாங்குவதற்கு போதிய வசதியற்று இருப்பவர்கள், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அடுத்த இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு வழங்குகின்ற அடுத்த மெசேஜ் செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது இந்த குளிரான காலங்களிலே சில சட்டதிட்டங்கள், குளிர் காலத்தோடு தொடர்பட்ட சில சட்டதிட்டங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த குளிரான காலத்தில் ஒருவருக்கு வந்து உதவு செய்வதென்பது சிரமமாக இருக்கும். தண்ணீர் வந்து குளிராக இருக்கின்ற காரணத்தால் இன்றைய நாம் நவீன உலகில் என்ன செய்யலாம், நாம் தண்ணீரை சூடாக்கிக் கொள்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. அவற்றை கொண்டு நாம் தண்ணீரை சூடாக்கிக் கொள்வோம். ஆனாலும் நாம் இந்த சட்டதிட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். குளிரான காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்கலாம். முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஸுல்லாஹு பிஹில் கதாயா வயர்ஃபஉ பிஹித் தர்ஜாத். அதாவது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்தஸ்துகளை பதவிகளை நாளை சொர்க்கத்திலே உயர்த்துகின்ற விடயங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அப்போது நபி தூதர்கள் ஆம் யார் ரசூலல்ல நமக்கு அறிவித்து தாருங்கள், நமக்கு சொல்லி தாருங்கள். அப்போது சொன்னார்கள், இஸ்பாஹுல் வுதுஇ அலல் மகாரி, குளிரான காலங்களில் வுதுவை பரிபூர்ணமாக செய்வது, குளிர்காலங்களில் குளிரான காலங்களில் வுதுவை நிறைவாக செய்வதும், அதேபோன்று மஸ்ஜிதுக்கு அதிக எட்டுக்கள் வைத்து நடந்து செல்வதும், ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இவைகள் உறுதிமிக்க காரியங்கள், உறுதிமிக்க செயல்கள் என்று சொன்னார்கள். எனவே பாவங்களை மன்னிக்கக்கூடிய, மறுமையில் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பதவிகளை உயர்த்துகின்ற செயல்களை சொல்லும் போது அதில் முதல் செயலாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது குளிரான காலங்களில் உதுவை நிறைவாக செய்வது. என குளிர் காலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தின் காரணமாக சிலர் என்ன செய்ய மாட்டார்கள், நிறைவாக உதவு செய்ய மாட்டாங்க. அடுத்து நீங்க பார்க்கலாம், குளிரான காலங்களில் அதாவது நமது உறுப்புகள் கூட சில நேரம் சரியாக கழுவிப்படாது, நாம் தேய்த்து கழுவ வேண்டும். நீங்க பாதங்களை கால்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா தண்ணீரை ஊற்றி என்ன செய்யாது, நனையாது. குளிர் காலங்கள் நாம் என்ன செய்யணும், தேய்த்து கழுவ வேண்டும். அப்படி கழுவினால்தான் அவைகள் என்ன செய்யும், கழுவிப்படும். எனவே நாம் நிறைவாக உதவு செய்ய வேண்டும். நிறைவாக உதவு செய்வது என்பது குளிரான காலங்களில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும், பாவங்களை மன்னிக்கும், சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை உயர்த்தும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒருவர் உதுவு செய்த பிறகு துடைத்துக் கொள்ளலாமா என இந்த சந்தேகம் சிலருக்கு இருக்கு. நாம் ஹதீஸ்ல படிக்கிறோம், ஒருவர் உதுவு செய்கின்ற போது ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போதும் பாவங்கள் வெளியேறுகின்றன, அதனுடைய அந்த தண்ணீருடைய இறுதி சுட்டோடு என்ன செய்கிறது, பாவங்கள் வெளியேறுகின்றன என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையிலே சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, அப்படி வந்து உதுவு செய்த பிறகு துடைத்துக் கொள்வது கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான குளிப்பை நிறைவேற்றிவிட்டு வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, துடைப்பதற்கு ஒரு துண்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்ப அப்படி கொண்டு கொடுக்கும் போது அவங்க ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அதை தடுத்து விட்டார்கள் என்பது ஒரு செய்தி பதிவாகிறது இப்னு மாஜா. அப்ப இந்த செய்தியை வைத்து அறிஞர்கள் எடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இது தடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவங்களோட மனைவி அப்படி ஒரு துண்டு என்ன செய்ய மாட்டாங்க, துடைப்பதற்காக கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து கொடுக்கறாங்க சொன்னா அதற்குரிய அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் தடுத்தாங்க என்பதற்காக மொத்தமாக என்னது அது கூடாது என்பது அல்ல என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறாங்க. ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் என்ன செய்வாங்கடா, புது செய்தா அப்படி செஞ்சா இப்படி உதறுவாங்க. இப்படி உதறக்கூடிய அந்த பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தது என்பதையும் நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்படின்னு அப்படி கடுமையான குளிரான நேரங்களில் துடைத்துக் கொள்வதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை, அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு சட்டத்தை நாம் குளிரான காலங்களில் விளங்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிறது, அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, அவரிடம் அங்கு இருப்பது குளிரான நீர் தான் இருக்கிறது, அந்த குளிரான நீரை பயன்படுத்துவதன் ஊடாக அவர் ஏதாவது ஒரு பாதிப்பை பயந்தால் அஞ்சினால் தயமுடைய சட்டம் இதை பயன்படுத்தலாமா, இதற்கு அனுமதி இருக்குதான் பார்ப்போம் என்று சொன்னால், அபூதாவுதுல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 334வது செய்தியாக பதிவாகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அதாவது அந்த அவங்க ஒரு படைக்கு தளபதியாக அந்த ஜாத்து சுலாசில் அந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அந்த குளிரான நாட்கள் அது அந்த குளிரான இரவுல அவர்களுக்கு குளிப்பு கடமையாகுது. குளிப்பு கடமையாகணும்னு அவர் என்ன செய்யறாரு, குளித்தால் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என்பது பயப்படுகிறார்கள். பயந்து அவங்க என்ன செய்யறாங்க, தயமும் செய்து மக்களுக்கு தொழுகை நடத்துறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை அவங்க இமாம செய்யறாங்க, தயமும் செய்து தொழுகை நடத்துறாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு தெரிவிக்கப்பட்டவுடன் அவங்க கேக்குறாங்க, அம்ரே நீங்க மக்களுக்கு ஜுனுபோட தொழுகை நடத்தினீங்களா, குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் தொழுகை நடத்தினீங்களான்னு கேக்குறாங்க. அப்போது அவங்க சொல்றாங்க, யார் சூழல்லாம், இந்த கடுமையான குளிர் தான் என்னை தடுத்தது, குளிப்பதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் நான் பயந்தேன். அவங்க இன்னும் குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க, வலா தக்துரு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கானா, உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது கிருபையாளனாக கருணைக்குரியவனாக இருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சிரித்து விட்டு அமைதியாகி விட்டாங்க, எதுவுமே சொல்லல. அப்ப எனவே இந்த செய்தியிலிருந்து பெறப்படுகின்ற ஆதாரம் என்னன்னு சொன்னா, கடுமையான குளிராக இருக்குது, குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீரை பயன்படுத்தினால் ஏதாவது ஆபத்து நேரும் என்று பயந்தால் தயமும் செய்து கொள்ளலாம், கடமையான குளிப்புக்கு பகரமாக தயமும் செய்து கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது, சான்றாக இருக்கிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அதாவது காலுறைகள் மீது மசகு செய்வதனுடைய சட்டம், சாக்ஸ்கள் மீது காலுறைகள் மீது மசகு செய்வது, இப்ப குளிரான காலங்களிலும் சரி எல்லா காலங்களிலும் அனுமதிக்கப்பட்ட விஷயம், குளிரான காலங்களில் இந்த சட்டம் கூடுதலாக பயன் தரும், அதற்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது. புகாரில் ஒரு செய்தியை பாருங்க, 23 முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரது தந்தை வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தியில், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலோட ஒரு பிரயாணத்தில் இருந்தேன். அப்ப அவங்க உது செய்தார்கள், அப்ப நான் உது செய்வதற்கு அவங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் நான் என்ன செய்தேன், அவருடைய அந்த காலுறைகளை கலட்டுவதற்கு நான் குனிந்தேன். விட்டுடுங்க, அதை நான் சுத்தமான நிலையில் தான் அணிந்தேன் என்பது புகாரில பதிவாயிருக்கூடிய செய்தி, 206வது செய்தியாக பதிவாயிருக்கு. அப்ப எனவே ஒருவர் உழுவு செய்து அந்த காலுடைகளை அணிந்து கொள்வார் என்று சொன்னால், அவருக்கு என்னது ஒரு இரவு ஒரு பகல் அவருக்கு அதன் மீது மசகு செய்யலாம், தடவலாம். அதாவது ஒரு இரவு ஒரு பகல் என்றால் அதனுடைய ஆரம்பம் வந்து அணிந்ததில் இருந்தல்ல, அவர் உதாரணமா காலையில அணிகிறார், உதாரணமா காலையில 6 மணிக்கு அணிகிறார், அந்த முதலாவது மஸ்துகு என்பதை எப்ப செய்வாரு, துஹர் தொழுகைக்கு செய்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்துதான் அந்த ஒரு இரவு ஒரு பகல் என்பது ஆரம்பிக்கும், ஒரு பகல் ஒரு இரவு ஆரம்பிக்கும், அது ஒரு விஷயம். அடுத்ததாக நான் அதனுடைய மேல் பகுதியில் மாத்திரம்தான் தடவ வேண்டும், கீழ்பகுதியில் அல்ல, மேல் பகுதியில் மாத்திரம்தான் ஒரு முறை தடவுவது. நமக்கு வலது கையால் வலது காலின் மீதும் இடது கையால் இடது காலின் மீதும் ஒரே தடவையாக நமக்கு ஒரு தடவை நாம் தடவிக்கொண்டால் போதுமானது, 3 தடவை அல்ல 1 தடவை. அதே போன்று ஊரில் உள்ளவருக்கு ஒரு இரவு ஒரு பகல், பிரயாணிக்கு 3 இரவு 3 பகல் இந்த சட்டம் அனுமதிக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் முடிந்து விட்டால் சட்டம் முடிந்துவிடும், மறுபடியும் அவர் என்ன செய்வது, உழுவு செய்து அணிந்து கொள்வது. அதே போன்று குளிப்பு கடமையாகிவிட்டாலும் இந்த சட்டம் செல்லுபடியற்றதாகிவிடும், கடமையான குளிப்பை நிறைவேற்றுதான் அவர் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், அவர் உழுவு செய்து அணிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியாக இந்த சட்ட திட்டங்கள் இது என்ன செய்யப்பட வேண்டும், கவனிக்கப்படும். அதே போன்று அவர் காலுறை கலட்டி விட்டாலும் சட்டம் முடிந்துவிடும், மறுபடியும் அவர் உழுவு செய்து அவர் ஆரம்பிக்க வேண்டும். அப்ப எனவே இது வந்து மஸ்ஹோடு சம்பந்தப்பட்ட மஸ்ஹுல் ஹுஃபைன் காலுறைகள் மீது மசூல் செய்வதனுடைய சட்டம். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த குளிரான காலங்களில் இப்படியான இந்த சட்டங்களும் நமக்கு உதவியாக இருக்கும். அதே போன்று நர்மையான சகோதரர்களே, இதிலே நாம் உங்களுக்கு இறுதியாக உங்களுக்கு இதிலே வழங்க விரும்புகின்ற அடுத்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இப்ப குளிரான காலங்கள்ல சில பொழுதுகள் நாம் என்ன செய்யறோம், நமது வீடுகள் வந்து சூடாக இருப்பதற்காக அதற்கென்றுள்ள கருவிகள் நாங்க என்ன செய்யறோம், அப்படியான கருவிகளை பயன்படுத்துறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொன்னாங்கன்னா, நெருப்ப ரசூலுல்லாஹி எச்சரிச்சாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு சொன்னா, புகாரில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்போ மூசா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் இரவு மதீனால என்ன செய்யறது, ஒரு வீடு தீப்பிடித்து விட்டது. மதீனாவில் ஒரு வீடு தீப்பிடித்து விட்டது, தீப்பிடித்து எரிகிறது. அப்ப இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, இப்படி ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹி நார் இன்னமா ஹிய அதுவுல் லகும், இந்த நெருப்பு என்பது உங்களுக்கு எதிரியாகும் சொல்றாங்க. இந்த நெருப்பு வந்து உங்களுக்கு எதிரியாகும், எனவே நீங்கள் இரவில் தூங்கும் போது அதை அணைத்து விடுங்கள், இரவில் தூங்கும் போது அதை அணைத்து விடுங்கள் சொல்றாங்க. இப்போ நவீன கருவிகளை கூட நாங்க என்னது குளிரான இடங்களை சூடாக ஆக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகள், இவைகள் கூட சில பொழுதுகள் என்ன செய்யுது, அப்படி ஷோட்டாகி எரிந்து மரணித்த செய்திகளும் இருக்கிறது. அப்ப எனவே இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம், புகாரில ஜாபிர் ரலி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இரவில் நீங்கள் உங்களுடைய பாத்திரங்களை என்ன செய்யுங்க, மூடுங்க, உங்களுடைய கதவுகளை மூடுங்கள், அதே போன்று விளக்குகளை நீங்கள் அணைத்து விடுங்கள். என்னது, எலிகள் போன்ற இந்த மோசமான பிராணிகள் என்ன செய்யும், அதனுடைய திரிகளை இழுத்துக்கொண்டு முழு வீட்டையே எரிக்க செய்துவிடும், எரித்து சாம்பலாக்கிவிட செய்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எனவே நாம் குளிரான காலங்களில் இவற்றை பயன்படுத்தும் போதும் இதில் நமக்கு என்னது எச்சரிக்கை தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த குளிரான காலமாக இருந்தாலும் சூடான காலமாக இருந்தாலும் கால மாற்றங்களாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் உண்மையில் பெற வேண்டிய படிப்பினைகள் என்னவோ, குர்ஆன் சுன்னாவிலிருந்து அந்த படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வளவு பிரமாண்டமான உலகத்தை படைத்து, சூரியன் சந்திரனை படைத்து, இரவு பகலை மாறி மாறி வரச் செய்து இவ்வளவு ஏற்பாடுகளை அவன் ஏன் செய்கிறான் என்று சொன்னால், மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் இந்த அனைத்தையும் செய்கிறான். நீங்க எடுத்து பாருங்க, சூரியன் என்று சொன்னா சூரியன் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த டியூட்டியை பணியை செய்யுது, சந்திரன் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த டியூட்டி அந்த பணியை செய்யுது, காற்று எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டதோ அந்த டியூட்டி அந்த பணியை செய்யுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது காற்று பலமாக வீச ஆரம்பிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுவாங்க. நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, இதா அஸபத்தி ரீஹ், காற்று பலமாக வீச ஆரம்பிக்கும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துஆ ஓதுவாங்க தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றுடைய நன்மையை நான் கேட்கிறேன், இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டது அந்த நன்மையை கேட்கிறேன், எதற்காக இந்த காற்று வீசப்படுகிறதோ அந்த நன்மையை நான் கேட்கிறேன், இதனுடைய தீங்கை விட்டும், இது சுமந்து வரும் தீங்கை விட்டும், அதே போன்று இது எந்த தீங்குக்காக வீசப்படுதோ அந்த தீங்கை விட்டு நான் ஒன்றும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அந்த மேகம் எல்லாம் மேகமூட்டங்கள் தெளிவாகி வானம் தெளிவானவுடன் தான் ரசூலுல்லாஹுடைய முகத்தில் என்ன செய்யும், பிரகாசம் தெரியும். பதட்டம் காணப்படும், ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செய்வாங்க, முன்னால பின்னால போய் இப்படி ஒரு பதட்டமான நிலையில் ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இதை பற்றி கேட்கும் போது என்ன சொல்றாங்கடா, அதாவது அந்த ஆதி சமுதாயம் கூட இந்த மேகத்தின் ஊடாக நமக்கு அருள் மழைதான் பொழியும் என்று சொன்னார்கள், ஆனால் அந்த மேகத்திலே அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை தான் இறங்கியது, அதனூடாக அல்லாஹுடைய தண்டனை வேதனை தான் இறங்கியது என்று அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான். அதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி என்ன சொல்றாங்க, அதாவது இதில் நமக்கு அருள் இருக்குதா தண்டனை இருக்குதான்னு நம்ம யாருக்கு தெரியும், அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறான். அதாவது இந்த மேகம் அருளைத்தான் சுமந்திருக்குதா அல்லது தண்டனை தான் சுமந்திருக்கிறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அல்லாஹுவை பயந்து இருக்கிறாங்க, வேகமாக காற்று வீசினாலே என்ன செய்வாங்க, இப்படி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அதனுடைய பணிகளை உரிய முறையில் செய்கிறது என்று சொன்னால், மனிதன் மாத்திரம் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழுகிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்கிறது. நம் மனிதன் தான் இந்த அமானிதத்தை சுமந்தான். இன்ன அரம்மல் அமானத் அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது வானங்கள் அது எந்த நோக்கத்துக்கு படைக்கப்பட்டதோ அந்த பணியை செய்து, பூமி அதன் பணியை செய்து, மலைகள் அதன் பணியை செய்து, அல்லாஹ் சொல்கிறான் இவைகளுக்கெல்லாம் நாம் இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவைகளுடன் சொன்ன போது அவைகள் மறுத்துவிட்டன. அந்த அமானிதத்தை சுமந்து கொள்ள மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான். ஏன் அவைகள் மறுத்தன? அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தால், அச்சத்தின் காரணத்தால். அந்த அமானிதத்தை சுமந்து உரிய முறையில் நாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் அவைகள் மறுத்தன. ஆனால் மனிதன் இதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்டு என்ன செய்கிறான்? வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாகவும் அவன் மடையனாகவும் இருக்கிறான். அறிவியலனாக செயல்படுகிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இந்த பிரமாண்டமான உலகத்தை படைத்து நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த இரவு பகல் எல்லாம் எமக்காக மாறி மாறி வருகிறது இல்லையா? இரவு பகல் மாறி மாறி வருவது எமக்காக என்று சொன்னால், நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து செயல்பட்டால் இவ்வளவு நஷ்டத்துக்குரியவர்கள். எனவே அனைத்தும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து செயல்படுகிறது என்று சொன்னால், சிந்திப்பதற்குரிய ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் தான் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்கு என்பதை மறந்து வாழ்வான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நஷ்டம் கை சேரும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கால மாற்றங்கள், இந்த இரவு பகலுடைய மாற்றம், இந்த அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை ஏன் செய்திருக்கிறான்? இவ்வளவு வசதி வாய்ப்புகளை ஏன் அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்து தந்திருக்கிறான்? இந்த அனைத்தும் நமக்கு தானே சேவை செய்து கொண்டிருக்கின்றன. நாம் அந்த ரப்புக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் என்பது மிகவும் பெருமதியானது. நமது நாம் என்று சொன்னால் வாழ்க்கை தான். ஒரு மனிதன் என்றால் அவனுடைய வாழ்க்கை தான் அவன் அதில் ஒவ்வொரு நாள் கழிகிறது என்றால் அவன் தான் கழிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமதி மிக்க இந்த காலத்தை நல்ல முறையிலே, அல்லாஹுக்கு மிகவும் பொருத்தமான முறையிலே, விருப்பமான முறையிலே கழிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.